We have been blessed by wonderful messages by.
அருமையான ஆலோசனைகளை நாம் கேட்டு.
What a wonderful congregation of.
இது ஒரு அருமையான கூட்டமாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனி ஆலயத்தில் இருந்தேன். அப்பொழுது தங்கள் கரங்களை சேர்த்து கொண்டிருந்த ஒரு முதிய தம்பதியரை பார்த்தேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் இடையே இருந்த அன்பும் கனிவும் என் இதயத்தை நெகிழ வைத்தது. பல ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த காட்சியை பாசத்துடன் என் மனதில் நினைவு கூறுகிறேன். இது ஏன் என் மனதை ஒரு ஆழ்ந்த வகையில் பாதித்தது என்பதற்கு காரணம் முழுமையாக தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் அயராத பண்பும் அர்ப்பணிப்பும் ஆன ஒரு அடையாளமாக ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்ட அன்பின் இனிமையாயிருக்கலாம். இந்த தம்பதியர் நீண்ட காலம் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் ஒருவர் பல ஒருவருக்கு அன்பும் ஆண்டுகளாக ஆழமான வளர்ந்து இருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கனிவான ஒரு காட்சி என் மனதில் நீண்ட காலமாக நிலைத்து இருப்பதன் காரணம் தற்போதுள்ள சில மன இயல்புகளை நிலைப்பட்டாயிருக்கலாம். உலகம் எங்கும் உள்ள அநேக சமூகங்களில் எல்லாமே தூக்கி எறியப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொருள் உடையவோ தேய்ந்து போகவோ பொழுது அல்லது நமக்கு சலித்து போனாலோ அதை தூக்கி எறிந்து விட்டு மெய்ப்படுத்தப்பட்ட ஒரு புதிய பலப்பலமான இன்னும் சிறப்பான ஒன்றை மாற்றிக்கொள்கின்றோம். இதை நாம் செல்போன்கள் கார்கள் வேலைகளை வருத்தம் தக்க விதத்தில் நாம் மனித உறவுகளை கூட தூக்கி எறிந்து இப்படி செய்கிறோம். நமக்கு இனி மேலும் தேவைப்படாத வேண்டாத சில பொருள்களை அகற்றுவதில் சில உபயோகம் இருக்கலாம். நாம் திருமண உறவுகள், நாம் குடும்பங்கள், நாம் மதிப்பீடுகள் என்பன நித்தியமான முக்கியத்துவம் உள்ள சில காரியங்களை குறித்து வரும்போது புதிதான ஒன்றுக்காக பழியற்றவை நாம் மாற்றிக்கொள்வது என்பது ஆழ்ந்த துக்கத்தை கொண்டு வரும். திருமணத்தையும் குடும்பத்தையும் மதிக்கும் ஒரு திருச்சபையை சார்ந்திருப்பதால் நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றேன். நீங்களும் காணும் சில நல்ல திருமணங்களையும் குடும்பங்களையும் இந்த உலகத்திற்கு அளித்ததால் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்தவான்களின் சபை அங்கத்தினர்களாக உலகம் முழுவதிலும் பெயர் பெற்றுள்ளனர். இந்த காரியம் திருமணங்களையும் குடும்பங்களையும் நித்தியமானவை என்று தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அவர்களால் திரும்ப கொண்டு வரப்பட்டது. இந்த விலை ஏற்றப்பட்ட சத்தியம் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். அவைகள் நாம் பரலோகத்திற்கு திரும்ப செல்லும் போது தூக்கி எறிந்து செல்லும் வகையில் நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு வசதியான வகையில் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வாழும் சில ஏற்பாடுகள் அல்ல. அவைகள் பரலோகத்தின் ஒழுங்கும் முறையாக உள்ளது. அவைகள் தேவனுடைய நித்திய குடும்பத்தின் நாம் எப்படி நாம் பரம்பிதாவை போலாகவும் என்பதின் தெய்வீக அன்பையின் வழியாகவும் பரலோக மாதிரியான ஒரு எதிரொலியை பரமிப்பதாயிருக்கிறது. வலுவான திருமணமோ குடும்பம் உறவுகளோ நாம் சபையின் அங்கத்தினராக இருப்பதால் மட்டுமே ஒரு தற்செயலாக நிகழ்வதில்லை. அவை நிலையான திட்டமிடப்பட்ட செயலாக இருக்க வேண்டியது அவசியம். நித்திய திருமணம் குடும்பத்தை பற்றி உபதேசம் நாம் நம்முடைய திருமணங்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றப்பட்ட வளரப்படுத்த நம்முடைய மேலான முயற்சிகளை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். இந்த வகையான தாங்கள் முக்கியம் வாய்த்து நித்திய உறவுகளை பாதுகாப்பவர்களை நான் மதித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளில் காப்பவர்களை புகழ்ந்து பேச உள்ளேன். நம்பிக்கையை உள்ள நேசமுள்ள இளம் தம்பதியர் அநேகருக்கு நான் முத்திரையிடம் ஞாபகங்களை கடந்த பல ஆண்டுகளில் செய்திருக்கிறேன். அவர்கள் அந்த மேடில் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொண்ட போது தங்கள் திருமணம் இரத்த பெற்ற இதயம் உடைந்தவர்களாய் முடிவு பெறுவோம் என எண்ணி கூட பார்ப்பதில்லை. ஆனால் சிலர் அப்படி எண்ணுகிறார்கள். காலங்கள் பெருகி நாட்கள் கடந்து போகும் போது எவ்வாறோ காதலின் உறவுகளை தோன்றுகிறது. ஒருவருக்கு மற்றொருடைய மகிழ்ச்சியை பற்றி எண்ணலாம் குறைகள் மற்றும் காண ஆரம்பிக்கின்றன. இந்த வகையான சூழ்நிலையில் சிலர் தங்களுடைய மனைவி சமர்த்தியம் உடையவளா இல்லை, அழகா இல்லை, மகிழ்ச்சி அளிப்பவளா இல்லை, இளம் வயதினரா இல்லை என்று துக்கரமான முடிவிற்கு இழுத்து செல்லப்படுகின்றனர். இந்த வகையான முடிவை தாங்கள் செய்வதை நியாயப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டு வேறு இடங்களில் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். சகோதரரே, இந்த காரியம் உங்களை பற்றி விவரிக்கும் என ஒன்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் முறிவு குடும்பம் முறிவு உடைந்து இருதயங்கள் ஆக்கியவற்றிற்கு உங்களை அழித்து செல்லும் வழியில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் அந்த காரியத்தை நிறுத்தி உடன்படுகைகளுக்கு உண்மையாய் உள்ள பாதுகாப்பான பாதையை தெரிந்து வரும்படியாக நான் உங்களுக்கு அழைப்பிடுகிறேன். இதே விதமான கொள்கைகளை சகோதரிகளுக்கு பொருத்தும். ஒரு சரியான முழுமையான பெண்ணை கண்டுபிடித்து பின்னத்தான் பழக்குவதோ தீர்மானம் பற்றியோ முடிவு எடுக்கலாம் என்று தவறான முடிவை பின்பற்றவும். தனியான உள்ள சகோதரிகளிடம் நான் இப்போது பேச விரும்புகிறேன்.
My beloved brethren, may I remind you.
அப்படியான ஒரு முழுமையான ஒரு பெண் இருப்பின் அவள் உங்கள் பால் விருப்பு முடிவில் இருப்பின் நீங்கள் எண்ணாதீர்கள்.
In God's plan,
தேவனுடைய மகிழ்ச்சியின் திட்டம்படி நாம் முழுமையான ஒருவரை பார்த்து தேடிக்கொண்டிருப்பதில்லை. நம்முடைய வாழ்நாள் காலம் முழுவதும் ஒரு அன்பான நீடிக்கக்கூடிய ஒரு முழுமையான உறவை தரக்கூடிய ஒருவரை தேடுகிறோம். திருமணங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த குறிக்கோளை அடைவதற்கு நேரம், பொறுமை எல்லாவற்றையும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தின் ஆசீர்வாதங்களை தேவை என்பதை உணர்வார்கள்.
It requires you to be kind, envy not, seek not your own, not be easily provoked, think no evil, and rejoice in the truth. In other words, it requires charity, the pure love of Christ. All this won't
எல்லா இந்த காரியங்களும் ஒரு கன்னத்தில் நடந்து விடாது. ஒரு பெரும் திருமணங்கள் படிப்படியாக நாளுக்கு நாள் வாழ்நாள் காலம் முழுவதும் கட்டப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. அது நல்ல செய்தியாக இருக்கிறது. நம்முடைய உறவுகள் உற்சாகம் அற்றதாகவோ மகிழ்ச்சி அற்றதாகவோ தற்போது இருப்பினும் நாம் அன்புக்கரனை செவித்தாயில் தியாகம் புரிந்து கொள்ளும் தன்னால் அற்றவர்களை இருப்பதை பெருகி கொண்டால் ஒரு பலமான ஒரு கட்டிடம் வளர ஆரம்பிக்கும். இந்த காரியம் தொடர்ந்து நீண்ட காலம் எடுப்பதைப் போல் இருக்கலாம், ஆனால் திருமணங்கள் என்னென்றும் நீடிக்கும் என்று நித்தியமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நம்மை செய்வதில் சேர்ந்து போகாதீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் திருமணத்திற்கு ஆஸ்திபாரம் இடுகிறீர்கள். அது படிப்படியாக நடக்கும் வேலையாய் இருக்கலாம், ஆனால் அது சரமற்ற சோகமான ஒன்றத்தாக இருக்க தேவையில்லை. கணவன் மனைவர் இருவரும் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது திருமண ரத்த நிகழ்வது என்பது அரிதான ஒன்று என்பது தெல்ல தெளிவானது. எனவே மகிழ்ச்சியாயிருங்கள். எனவே உங்கள் மனைவிக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் காரியங்களை செய்ய அவர்களை வியக்க வையுங்கள். தாங்கள் திருமணங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில வகையான நீடித்து மனசேர்வு நோய்களுக்கும் குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவது என்பது உண்மையாய் இருப்பினும் எனக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களால் சொல்லப்பட்டத்தக்க குறிப்பிடும் ஞானமொழியில் எனக்கு மிகவும் பிடிக்கும். தங்கள் மனதை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்படி விரும்புகிறீர்களோ அதன் அளவுக்குத்தான் மகிழ்ச்சி இருக்க முடியும். தேடுங்கள் கண்டடி அறிவேர் என்று வேத வாசனங்கள் அறிவுறுத்தல் இதற்கு பொருத்தும். நாம் நம்முடைய துணைவர்களின் இடையே உள்ள குறைகளை எரிச்சலிட்டும் காரியங்களை மாத்திரம் நோக்குவோம் என்றால் நாம் அவர்களை கண்டுபிடிக்க இயல்பு. ஏனெனில் ஒவ்வொரு இடமும் சில குறைகள் உள்ளது. அதற்கு மாறாக நிறைவான நல்ல காரியங்களை நோக்குவோமானால் நாம் அவர்களை காண இயலும். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் அது நல்ல குணங்கள் உடையவர்களாயிருக்கின்றோம். திருமணங்களை காக்கின்ற முட்களை விளக்கி மலர்களை தேடுங்கள். அன்பின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறிய அன்பின் கிரியைகளை கொண்டாடுவீர்கள். திருமணங்களை காக்கிறவர்கள் எதிர்கால சந்தியை காக்கிறார்கள். சகோதரர்களே, நீங்கள் உங்கள் திருமணங்களை காக்க விரும்பினால் உங்கள் மனைவியிடம் பட்சமாயிருங்கள். நீங்கள் என் காதல் வயப்பட்டீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் திருமணம் பலம் பட்டு வளர அவன் செய்யுங்கள். என் பெரியமான நண்பர்களே, காத்துக்கொண்டு பரிசுத்தமான மகிழ்ச்சியின் ஆத்மாவுடன் வைத்து எண்ணப்படும்படி ஆக நாம் வலுவான கடமை அமைப்பு உள்ள குடும்பங்களுக்கும் பெயர் பெற்ற திருச்சபை என்று அறிவிப்பட்டிருப்பது அற்புதமான காரியம். இருந்தாலும் இது என் சொந்த குடும்பத்தை தவிர மற்ற எல்லா பிற்கால பரிசுத்தவான் குடும்பங்களுக்கு இது பொருத்தம் என நீங்கள் உணரலாம். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், முழுதும் நிறைவான குடும்பம் என்று ஒன்றும் எங்கும் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இக்கட்டான தருணங்கள் எனும் உட்படும். உங்கள் பெற்றோர் உங்களை ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லலாம் தருணம், அல்லது உங்கள் பாட்டி ஒருவர் நீங்கள் அதிகம் மிகப்படுத்தி தேர்ந்தெடுக்கும் நபராயிருப்பதால் நான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் தனியா இருக்கிறீர்கள் என்று சொல்லும் தருணம், ஒரு மைத்துனர்தான் சொல்லும் அரசியல் பார்வைத்தான் சூஷ்யத்தின் பார்வை என்று கருத்தா கூறும் தருணம், உங்கள் தந்தை குடும்பம் புகைப்படம் எடுக்கும் போது உங்கள் எல்லோரையும் தணிக்க பிடித்து ஒரு திரைப்படத்தில் உள்ளவர்கள் போல் உடையணைந்து நிற்க செல்லும் தருணம் என அநேக இதை பற்றி இக்கட்டான தருணங்களை வரக்கூடும். நீங்கள் யார் என்று தெரியாதபடி முழுதும் மறைந்தபடி உள்ள ஒரு உடை உங்களுக்கு கிடைக்கிறது. குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கின்றன. நாம் ஒரே குடும்பத்தின் ஜீன் அணுகலை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோருமே ஒரு மாதிரியானவர்கள் அல்ல. நாம் அனைவருக்கும் தனியானவர்களான ஆவி உடையவர்கள். நாம் இருப்பவர்களைப் போல அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை வற்புறுத்தல் நாம் இந்த தனி மனித வித்தியாசங்களை அவை நாம் வாழ்வில் ஏற்படுத்தும் சிற்பிற்காகவும் வியாப்புகளுக்காகவும் அவர்களை கொண்டாடும் மகள வேண்டும். இருந்த போதிலும் நாம் சில குடும்ப அங்கத்தினர்களால் சிலர் கடினமான தவறான வார்த்தைகளை பேசுவதை தெரிந்து கொள்வார்கள். யோசனை பற்றி மற்றவர்கள் நீங்க விளைக்கும் ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யக்கூடும். இந்த வகையான நேரிகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்புடைய ஒரு தீர்வு என்று எதுவும் கிடையாது. குடும்பங்களை காக்க விரும்புவதில் வெற்றி உடையவர்கள் தாங்கள் மனைவியிடம் ஆலோசனை செய்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை தேடி பரிசுத்த ஆவியின் எவளுக்காக காத்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கும் சரி என்பது மற்றொரு குடும்பத்திற்கும் பொருந்தாது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களும் சரியான ஒன்றை நாம் எல்லோரும் செய்யும். மகிழ்ச்சியின் ரகசியத்தை கண்டுபிடித்த சில மக்களை குறித்து நாம் மர்மன் புத்தகத்தில் அறிகிறோம். பல தலைமுறைகளாக தேசத்தில் இந்த பிணைக்கம் இல்லாமல் இருந்தது. தேவ கரத்தால் சிருஷ்டிப்பட்ட ஜனங்கள் எல்லோருக்கும் உள்ள இவர்களை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சியான ஜனம் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. அவர்கள் எப்படி இதை செய்தார்கள்? ஏனெனில் தேவனுடைய அன்பு அவர்கள் இதயங்களில் குடியிருந்தது. உங்கள் குடும்பங்கள் இந்த வகையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பினை நீங்கள் அதை தீர்க்க பயன்படுத்தும் செயல் தொடங்கித்தல் முடிவிலும் அதன் தீர்வு அன்பாகத்தான் கிறிஸ்துவின் தூய அன்பாகவே இருக்க வேண்டும். இந்த வகையான அன்பு இல்லாத குடும்பங்கள் மிகவும் நல்ல நிறைவான குடும்பங்கள் கூட தத்தளிப்பார்கள். இந்த வகையில் அன்புள்ள பெரிய சவால்களை சந்திக்கும் குடும்பங்கள் அதில் வெற்றி பெறலாம்.
And it is true for saving families. The great enemy of charity is
உங்கள் பொறுமை தள்ளி வையுங்கள். அன்புக்கு பெரிய எதிரி பெருமை. திருமணங்களும் குடும்பங்களும் போராடுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாயிருக்கிறது. பெருமை என்பது விரைவில் கோபம்புறம் அன்பில்லாத பொறாமை உள்ள ஒன்றாய் உள்ளது. பெருமை தன்னுடைய பலத்தை பெரிதிப்படுத்தி மற்றவர்களின் நற்குணங்களை உதாசீனம் செய்யக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. பெருமை தன்னிலும் மிகுத்தாயும் முன்னுக்கோபத்தை தூண்டுவதாகவும் உள்ளது. பெருமை இல்லாத தீய செயல்களை யோசித்து தன்னுடைய பலவீனங்களையும் பொய்யான தோற்றங்களால் மறைப்பதுமான ஒன்றை இருக்கிறது. பெருமை என்பது இகழ்ச்சி அவநம்பிக்கை கோபம் பெருமையின்மை உடைய ஒன்றாயிருக்கிறது. அன்பு என்பது கிறிஸ்துவின் தூய அன்பாயிருக்கும் எனில் பெருமை என்பது சாத்தானின் குணந்திசயங்களை வரை உருக்கும் ஒரு காரியமாயிருக்கும். பெருமை என்பது மனிதர்களுக்குரிய ஒரு பொதுவான பலவீனமாயிருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பாரம்பரியம் அல்ல. உடன்படிக்கையின் மனிதர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆசாரி உத்தவத்தை உடையவர்களுக்கு மத்தியில் அதற்கு இடமில்லை. என் சகோதரர்களே, வாழ்க்கை என்பது குறுகியது, வருத்தம் என்பது நீண்ட காலம் நீடிக்கலாம், சில விளைவுகள் நித்திய காலம் முழுதும் எதிரொலிக்கும். நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் நடத்தும் விதம் பல தலைமுறைகளுக்கு பின்பற்றப்படலாம். உங்கள் சந்ததிக்கும் இந்த வகையான மார்பு முறையை வைத்து செல்ல விரும்புகிறீர்களா? பழி வாங்குதல், முரக்கம், பதிலடி கொடுத்தல், கோபம், பயம் என்பவைகளா, அல்லது அன்பு, தாழ்மை, மன்னிப்பு, கருணை மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பவைகளா? இரக்கத்தை காட்டாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு என்பதை நாம் எல்லோருக்கும் நினைவுகூறுதல் வேண்டும். உங்கள் மனித உறவுகளுக்காக, உங்கள் சொந்த ஆத்மாக்களுக்காக இரக்கம் உடையவர்களாயிருங்கள். இரக்கம் நியாய தீர்ப்பை வெல்லும். உங்கள் பெருமையை தள்ளி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்தில், மனைவியிடம், உங்கள் குடும்பத்தினர் அல்லது உங்கள் நண்பர்களிடத்தில் மன்னிப்பு கோருதல் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு பலம். எனவே தம்பதியர்களே, வாழ்க்கை என்பது குறுகியது, ஒரு பொக்கிஷம் குணமாக்கும் அன்பான ஒரு சுழலை உருவாக்குவதை விட எல்லாவற்றிலும் நான் சரி என்பது தான் உங்களுக்கு முக்கியமாக படுகிறதா? ஞானம் உள்ளவர்களாயிருங்கள்.
Whatever adversity you are facing will pass, and because of the love of God in your hearts, contention will fade. These principles of saving relationships apply to all of us, regardless of whether we are married, divorced, widowed, or single. We all can be
குடும்பங்கள் காத்து என்ற கொள்கையில் நாம் எல்லோருக்கும் பொருத்தம். நாம் எல்லோருக்கும் வலுவான குடும்பம், அம்புகளை காக்கிறவர்கள் ஆக இயலும். இவ்வாறு நாம் செயல் ஆற்றுவர்கள் ஆக இருக்க பொழுது நாம் கர்த்தரை நாம்
பின்பற்றுவோம்.
இயேசு கிறிஸ்து நாம் போதகர். அவர் நமக்கு ரட்சிப்பருடைய வேலை.
Love in the fabric of the plan of salvation is selfless and seeks the well-being of others. That is the love.
இயேசு கிறிஸ்து நாம் போதகராக இருக்கிறார். அவருடைய வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. அது அல்லது காக்கும் ஒரு வேலையாக இருக்கிறது. அது நம் நாட்டில் இருந்து தொடங்கியது.
Our righteous efforts to save our marriages and strengthen our families.
குடும்பங்களை பலப்படுத்தவும் செய்யும் நீதியான எல்லா முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அநேகருடன் நீங்களும் வைத்து எண்ணப்படும்படியாக உங்களுடைய எல்லா தரலாத நீதியுள்ள முயற்சிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது என்னுடைய வேண்டுதலாயிருக்கிறது. ஆமேன்.